காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் இந்த மெல்லிசை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்க ஹரி. அது மட்டும் இல்லாம
அவங்க கூட அஸ்வினி.
சோ இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்க இருக்குங்க. நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நிறைவேற இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, தஞ்சை பெருவுடையார் கோயிலோட குடமுழுக்கு விழா வந்து நாளைக்கு நடக்க இருக்கு. பிப்ரவரி 10 நாள் வந்து ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெற இருக்கு. இதில் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து அதோட வரலாறு, அது தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து எத்தனை வருஷமா வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தஞ்சை பெரிய கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து தமிழை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழும் சோழ பரம்பரையும் எப்படி ஒன்றிணைந்து இருந்ததுன்னு, அது மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா வந்து ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோயில். ஸோ இந்த தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம் இன்னைக்கு. தஞ்சை பெரிய கோயில் வந்து எத்தனை ஆண்டுகளா வந்து அங்கு நிலநிற்று இருக்குது அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம். ஸோ ராஜராஜ சோழன் வந்து கிபி 1103 ஆண்டுல இருந்து 110 ஆண்டு வரைக்கும் கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பகுதியில் முக்கிய பகுதியில் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில். அது பகதீஸ்வரர் டெம்பிள்னு இப்போ வந்து நிறைய பேர் அழைக்கிறாங்க. அதுக்கான காரண கர்த்தாவையும் நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து மலையே இல்லைங்க, சுற்றி எந்த மலை பகுதியே இல்லாமல் கட்டப்பட்ட அந்த கோயில். ஆனா முழுக்க முழுக்க கற்களால், கருங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும், அது எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து கருங்கற்களால் கட்டியிருக்காங்க, அது மட்டும் வந்து சுத்தி மலையே இல்லை, எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில இருந்து யானைகள் மூலமா 7 கிலோமீட்டருக்கு பரணா ரேம்ப்ங்க, ஒரு ரேம்ப் அமைச்சு யானைகள் மூலமா இழுத்தெடுப்பப்பட்டது தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம். அது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த ஸ்தூபம் மட்டும், ஸ்தூபம்ங்கிற ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, அது வந்து 800 டன் ஒரே கல்லு அந்த மேல இருக்கிற ஸ்தூபம். சோ அந்த கல்லை வந்து எப்படி மேல கொண்டு போய் வச்சாங்க. இன்னொன்னு என்னன்னா, மரக்கால்னு ஒரு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நிறைய நேரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நேரங்களுக்கு. அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பேஸ்மெண்டே கிடையாது, பேஸ்மெண்டே இல்லாத தமிழ் கோயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான். இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல கட்டப்பட்ட கோயில். சோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல அந்த கோபுரம் எடுத்தெடுக்கப்பட்டது. சோ வந்து அந்த கோபுரம், அந்த கோபுரத்தை பத்தி தெரியறப்போ கோபுரமும் தமிழும் ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கோபுரத்தோட மொத்தம், அதாவது மொத்தம் அந்த பெரிய தஞ்சை பெரிய கோபுரத்தோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 216. தமிழ்ல 216 என்ன?
உயிர்மை எழுத்துக்களோட கவுண்ட்.
ஆமா, உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 216. அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயில் இருக்க சிவலிங்கத்தோட உயரம் வந்து 12 அடி. 12ங்கிறது உயிர் எழுத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வந்து சிவலிங்க மேல இருக்கிற அந்த ஸ்தூபம் இருக்குல்ல, அந்த ஸ்தூபத்தோட ஹைட் வந்து 18 அடி.
மெய் எழுத்துக்கள்.
ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கும் வெளியே இருக்கிற நந்திக்கும் இருக்கிற மொத்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 247 அடி. சோழன் வந்து எப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது இந்த தஞ்சை பெரிய கோயிலோட மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உலகிலேயே 8 திசையில 8 சன்னதி உள்ள கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயில். 8 திசை இருக்கும், 8 திசையில ஒவ்வொரு சன்னதி இருக்கு.
சோ
இந்த மாதிரி நிறைய சிறப்புகளோட தஞ்சை பெரிய கோயில பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க, அது யார் கட்டினாங்க, அது எப்படிலாம் அந்த கோயிலோட வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கிற பத்தி தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் இதோ.
ஏதலே பொறுத்தருள் அறிதலே,
வெல்கம் பேக். நீங்க கொடுக்கப்பட்டது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆர்கிடெக்சரல் விஷயம்,
வண்டர்
வண்டர் ஆஃப் தமிழ், அப்படின்னு பத்தி பேசுறோம். ஏன் அதை பத்தி பேசுறோம்? நாளைக்கு அதோட குடமுழுக்கு விழா நடக்க இருக்குங்க. சோ தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர்களால் அழைக்கப்படுற அந்த தஞ்சை பெரிய கோயிலோட குடமுழுக்கு விழா நடக்க இருக்கு. சோ அதை பத்தி நிறைய நாம பேசிருக்கோம், தொடர்ந்து பேசுறோம். சோ தஞ்சை பெரிய கோயில் வந்து எப்ப கட்டினதுன்னா சொல்லுங்க. 1003 தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஒரு முக்கியமான ராஜராஜ சோழனுக்கு ஏன் அப்படி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியும், அங்க ஒரு கோயில் இருக்கு. சோ அந்த கங்கை கொண்ட சோழபுரம் பாத்துருக்காங்க. ஆனா ராஜராஜ சோழனுக்கு வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற சிவன் கோயிலை பாத்துட்டு இத மாதிரி ஒரு கோயில் நம்ம ஊர்ல கட்டணும் அப்படின்னு நினைச்சு கட்டினதான் தஞ்சை பெரிய கோயில். அது மாதிரி உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கோயில் கட்டணும். ஏன்னா ராஜராஜ சோழ பரம்பரையில தான் முதன் முதலாக வந்து வாணிபம், கடல் வாணிபம் வந்து தொடங்கப்பட்டது. ஏன்னா நம்ம வந்து கடல் வாணிபம் வந்து பிரிட்டிஷ் காலனிஸ்னால ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது ஹிஸ்டரியில இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ் மன்னர்கள் வந்து
கடல் கடந்து போய்
போரிட்டு ஜெயிச்சு வச்சிருந்த பகுதிகள்லாம் நிறைய இருக்கு. மலேசியா சிங்கப்பூரே தெரியுங்க நிறைய பேருக்கு. ராஜராஜ சோழனோட ஆட்சியில் இருந்ததுதான் மலேசியா சிங்கப்பூர். சோ இந்த ராஜராஜ சோழனோட பெருவாரியான பங்களிப்பு பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கட்டி முடிச்சிருக்காங்க. 7 ஆண்டுகள்ல கட்டினதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரத்தமும் வேர்வையும் கலந்த கோயில். நான் ஏன் ரத்தம்னு சொல்றேன்னா அந்த கோயில நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த கோயில் கட்டின. சோ ஆனா அதுக்குதான் வந்து ராஜராஜ சோழன் வந்து எந்த கோயிலும் இது இல்லைங்க, இது வரைக்கும் இந்தியாவில இருக்கிற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு. நாம் கொடுத்தோம், என் மக்கன் கொடுத்தான், அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தச்சன் எல்லாத்தோட பேரையும் பொறிச்ச ஒரே கோயில். அந்த கோயிலுக்காக வேலை பார்த்த ஒவ்வொருத்தவங்களோட பேருமே அந்த கோயில் கல்வெட்டுல இருக்கு. சோ அப்படி ஒரு முக்கியம் கொடுத்த ராஜராஜ சோழன் அவர்கள். சோ ராஜராஜ சோழன் வந்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோயிலை கட்டிட்டாரு. அது மாதிரி நந்தி, ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட நந்தி. அது மாதிரி அந்த நந்தி வந்து வளருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னமும் இருக்கு. நிறைய பேர் அதை நம்பிட்டு இருக்காங்க, நந்தி வந்து வளருது, ஒவ்வொரு ஆண்டாக நந்தி வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு. சோ இந்த சிவலிங்கமும் நந்தியும் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலையும் பாக்குறப்போ தமிழ் மன்னர்களோட கலைநயம், கட்டிட கலைநயம் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உலகில வந்து எந்த ஒரு கோயிலையும் இப்படி இல்லை. அது மாதிரி இல்லாம அந்த கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சென்டர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கப்போ இன்றைய அரசியல்ல வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயில் எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கி இருந்தது அப்படி பாக்குறப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சோழ மன்னர், பேசிக்கலா ராஜராஜ சோழன் வந்து சோழ மன்னர் வந்து ரொம்ப படைபலத்தோட அந்த கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்தி முடிச்சிட்டாரு. அது மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 தேவதாசிகள் இருந்தாங்க, பணிப்பெண்கள் 400 பேர் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு ராஜராஜ சோழன் மேல, நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. இப்ப கூட அந்த ரஞ்சித்ங்கிற ஒரு டைரக்டர் வந்து ராஜராஜ சோழன் வந்து அந்த கீழ் ஜாதி மக்களோட இதெல்லாம் புடிங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப வரையலா போன ஆண்டு வந்து பேசப்பட்டது. இதெல்லாம் பாக்குறப்போ ராஜராஜ சோழன் வந்து முதல்ல வந்து இந்த ஜாதியத்தை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மக்களும் உண்டு, இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த கோயில் அமைந்த பகுதி வந்து மக்களோட இடத்த புடிங்கிட்டாரு, அவர் புடிங்கி கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. பட் இருந்தாலும் ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப சிறப்பா அந்த கோயில கட்டியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றையும் மெனக்கெட்டு பண்ணி இன்னொன்னு இல்லாம கேரளா ராஜா சேர மண்டலம், அது வந்து இது சோழ மண்டலம், சேர மண்டலத்தோட ராஜா மேல போர் தொடுத்து போறாரு ராஜராஜ சோழன் தன்னாவே. இது முன்னாடிலாம் படைத்தளபதி மட்டும் தான் அனுப்புவாரு, ஆனா அந்த கேரள மன்னர் வந்து ரொம்ப பேசிட்டாரு அப்படிங்கறதுனால அவரே போய் வென்றுட்டு வந்தாரு. கேரள நந்தன் அப்படிங்கிற ஒரு பேரு ராஜராஜ சோழனுக்கு தானே சூட்டி கொண்டார். ஆனா அந்த சூட்டி கொண்டு அது மட்டும் இல்லாம பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு டவர், அந்த டவருக்கு கேரள நந்தன்னே பேர் வச்சாரு. இன்ன வரைக்கும் இன்றைய அரசியல்வாதிகள் விஐபிக்கள் யாருமே அந்த கோபுரத்தை அந்த முன்னாடி நுழைய வேலை பயன்படுத்த மாட்டாங்க அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனா அரசியல் ரீதியா போறவங்க எல்லாருமே அந்த கோயில் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்பு வந்து இன்னமுமே தஞ்சை மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் இங்க இருக்க தஞ்சை மக்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கு பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதல வந்து அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு, அறிஞர் அண்ணா வந்து 2 ஆண்டுகள் வந்து முதலமைச்சரா இருந்தாரு, இருந்த பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆறாரு. ஆனப்ப அவருக்கு வந்து தமிழ் மேல பற்று, ஏன்னா கருணாநிதி பத்தி சொல்ல தேவையில்ல, அவர் வந்து தமிழ் வளர்த்தவர், தமிழ் வாழும் வரை கருணாநிதியின் பெயரும் வாழும், அது வந்து நிச்சயம் தான். அவர் வந்து முதலமைச்சரா இருந்தாலுமே சரி, ஆனா தமிழுக்கு அவர் ஆற்ற பங்கு வந்து ரொம்ப சிறப்பான பங்கு. சோ அந்த விஷயத்துல வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முதன் முதலா வந்து அந்த கோயில வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை வைக்கணும் நானு அப்படின்னு நினைச்சிருக்காரு. நினைச்சப்ப சரி நம்ம ராஜராஜ சோழன் சிலை வைக்கலாமே அப்படின்னு சிலை வைக்கிறக்காரு, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்திரா காந்தி அரசு இருக்கப்போ இந்திரா காந்தி அரசு என்ன சொல்றதுன்னா வைக்க கூடாது நீங்க, ஏன்னா அது வந்து ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சென்டர்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், அது மட்டுமல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து வந்து இந்திய தொழிலாளர்னால பாதுகாக்கப்பட்ட இடம் அது, அதனால நீங்க புதுசா எதுவும் பண்ண முடியாதாங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. பட் இருந்தாலும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து வராகியம்மனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க தஞ்சை பெருகோயிலுக்குள்ளேயே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கு. சோ வராகியம்மனுக்கு ஒரு கோயில் கட்டுறீங்களா, அது எப்படி நீங்க தான் எதுவுமே கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா, எப்படி வராகியம்மனுக்கு கோயில் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கிற வராகியம்மன் கோயில் இடிக்கப்பட்டது. சோ இடிக்கப்பட்ட உடனே இந்தியால எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணி கருணாநிதி அவர்களும் சிறைக்கு போனார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து 2 ஆண்டுகளா தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரே வந்து வந்தாரு அரியணைக்கு போல. அதே மாதிரி அடுத்த இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இந்திரா காந்தி படுதோல்வி அடைஞ்சாங்க. சோ இது எல்லாத்தையும் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா வந்து பிரகதீஸ்வரர் கோயில போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அரசியல்காரர்களுக்கு வந்து ரொம்ப 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 பாதிக்கும் அப்படிங்கறது அந்த கேரள நந்தன் அப்படிங்கிற நுழைவாயில போறதுக்கு ஒரு இது. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காருல, எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இதே மாதிரி அவரும் வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை இருக்கு, ராஜராஜ சோழனுக்கு வந்து அந்த சிலைய வணங்குற மாதிரி அந்த சிவன் சிலையை வணங்குற மாதிரி ஒரு சிலை 2 அடிக்கு அந்த அந்த போர் தளபதி வந்து பண்ணிருக்காரு சிலை, அந்த சிலை இருந்திருக்கு. அந்த சிலை வந்து என்ன இருக்குன்னா அந்த சிலைக்கு வந்து வந்து பட்டாபிஷேகம் நடத்தணும், ராஜராஜ சோழனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தணும்னு நினைச்சிருக்காரு, ஊர்வலமா கொண்டு போய் தஞ்சாவூர்ல நடத்தணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து அந்த கோயிலோட ஆஸ்தான பிராமணர்கள் வந்து வேணாம் அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணக்கூடாது நீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அதை கேட்டுட்டு அவர் வந்து கோயிலுக்குள்ளே வந்து ராஜராஜ சோழனுக்கு பட்டாபிஷேகம் நடத்திருக்காரு, கோயிலுக்குள்ள வச்சு நடத்துறப்ப என்ன இருக்குன்னா அதே மாதிரி வந்து எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. எம்ஜிஆர் வந்து 3 ஆண்டுகள் அந்த பண்ணி அந்த 3வது ஆண்டுகள்ல இருந்து அவர் அன்னைக்கு போனாரோ அன்னையிலிருந்து அவர் உடல்நலம் சரியில்லாம போய் 3 ஆண்டுகள்ல இறந்தே போயிட்டார் எம்ஜிஆர். சோ இத மாதிரி நிறைய பிலீஃப் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மேல இருக்கு. இன்னமும் அதனால விஐபிகள் அது மாதிரி முக்கிய முக்கிய பெரிய மந்திரிகள்லாம் வந்து அந்த கேரள நந்தன்கிற அந்த முன்னாடி நுழைவாயில போறதுக்கு யோசிப்பாங்க. இதே மாதிரி நிறைய பிலீஃப்ஸ், இது வந்து பிலீஃப்ஸ் தான், இதை வந்து நான் நம்புறேன் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து வரலாற்றுல இருக்கிற பிலீஃப்ஸ். தஞ்சை மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ தொடர்ந்து நம்ம தஞ்சை பெரிய உடையார் கோயிலை பத்தி பேசலாம், உங்களுக்காக ஒரு நல்ல பாடல்.
மாறிக்குமே யமனா பார்த்து வர
வெல்கம் பேக். நீங்கள் இருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசிட்டு இருக்கோம். நானும் அஸ்வினி உங்க கூட இணைஞ்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான செயல்கள் வந்து ராஜராஜ சோழனால் இயக்கப்பட்டது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய முக்கியத்துவங்களை பத்தி நம்ம பேசிட்டே வந்துட்டோம். நந்தி வளரும் நந்தி, மொத்த உயரம், அது மாதிரி தஞ்சை பெரிய கோயிலோட அந்த கோபுரத்தோட நிழல் வந்து எங்கேயுமே
உள்ளது.
அது ஏன் அப்படிங்கறது வந்து ஆர்கிடெக்சரல் ஒரு வண்டர்னு சொல்லலாம். ஏன்னா மேல இருக்க ஸ்தூபமோட நிழல் வந்து கீழே என்னைக்குமே பட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு இது. சோ அதெல்லாம் எப்படி ஏன் அப்படிங்கிறது
வந்து அப்படியே சிமெட்ரி அதனால.
ஆமா. சோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் சுத்தி இருக்குங்க. அது மாதிரி அந்த கோயில்ல வந்து நிர்வாகம் எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதுக்கும் கல்வெட்டுகள் இருக்காங்க. அதாவது யாரு வந்து பொறுப்பு கோவிலுக்குன்னு ராஜராஜ சோழர் நியமிச்சிருக்காரு. அந்த நியமிச்சவங்க இந்த 400 தேவதாசிகள். அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு வந்து வருவாய் எங்க இருந்தெல்லாம் வருது, அந்த கோயிலுக்கு வந்து எங்கெல்லாம் இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து எவ்வளவு நெல்மணிகள் வரும், எவ்வளவு தங்கம் வரும், எவ்வளவு வருவாய் ஒவ்வொரு வருஷமும் அது வரும் கோயிலுக்கு, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் வந்து பின்னாளில் வருவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டுல அத்தனையுமே மோஸ்டா வந்து தமிழ் தான், தமிழ் கல்வெட்டுகள் தான் சுத்தி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறேன், இப்ப வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தஞ்சாவூர் குடமுழுக்க ஒட்டி. ஏன்னா சமஸ்கிருதத்துல வந்து குடமுழுக்கு நடத்தணுமா, தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு சண்டை. ஆனா 1997 வந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டது தமிழ்லையும்
சமஸ்கிருதத்திலையும்.
அப்படி நடத்துறப்போ 40 பேர் மக்கள் கிட்ட இறந்து போனாங்க, பாதிக்கப்பட்டாங்க அந்த அந்த குடும்பங்களுக்கு நடந்தப்போ. சோ அதனால இப்ப வந்து பயங்கர பேச்சு பொருளா இருக்கு. ஏன்னா அது ஏன் அப்படிங்கிற சில பேர் நினைக்கிறாங்க, என்னப்பா தமிழ்ல பண்ணா என்ன, சமஸ்கிருதத்துல பண்ணா என்ன, நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில யார வேணா என்ன வேணா பண்ணலாம், இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா 1997 நடந்த இந்த சம்பவத்தை வச்சுதான் இப்ப நிறைய பேர் வந்து அதை பத்தி ஒரு டிபேட் செஷன் நிறைய டிவியில இப்ப நீங்க போட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில சமஸ்கிருதம் நடத்தணுமா இல்ல தமிழ்ல நடத்தணுமா அப்படிங்கறது. என்கிட்ட கேட்டீங்கன்னா எதுல வேணா நடத்தலாங்க, உங்களுக்கு எது இஷ்டமா நடத்தலாம், ஆண்டவனை வந்து நம்ம பிரார்த்திக்கிறோம், புரியுதா, அதுல அதனால எதுல வேணா நடத்தலாம். ஆனா ஆகம விதிப்படி இதுல நடத்தணும், அதுல போட்டிருக்கோ அதை நடத்தினா இறைவனும் மகிழ்ச்சி அடைவார், மக்களும் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயில வந்து நிறைய 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 ஒண்டர்ஸ் இருக்கு. அந்த ஒண்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து பார்த்து பேசுறப்போ வந்து என்னடா இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மக்களுக்குமே இருக்கு. இதை வந்து அரசு வந்து ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படிங்கறது இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு நிச்சயமா ஆவணப்படுத்திருச்சுங்க. ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் இல்லாம எந்த விழாவை பத்தி தமிழ் விழாக்கள் நடக்கிறது கிடையாது. ஆனா இந்திய அரசு ஆவணப்படுத்தி உலகம் எங்கும் அதை வந்து பரப்பணும் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களோட கோரிக்கையுமாக தான் இருக்கு இன்னமும். ஆனா தஞ்சை பெரிய கோயிலோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் வெளியே போறது இல்ல அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் நான் இதெல்லாம் சொல்றேன். அரசியல் ரீதியாக நிறைய முட்கருத்துகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கருத்துகள் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போடலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து நிறைய பேர், ஏன்னா தஞ்சை மக்கள் வந்து அதை என்ன நினைப்பாங்கன்னா, டேய் அங்கே பாடுறா இப்படிலாம் நடந்துருக்கலாம், அதெல்லாம் நடந்துருக்கலாம், எல்லாருமே அந்த கோயிலை பற்றி பேசுகிறப்ப அந்த கோயிலோட மெக்னானிமிட்டியும் பேசிட்டு அந்த கோயிலோட இந்த மாதிரி இருக்கிற பிலீஃப்ஸையும் வந்து பரப்புவது உண்டு. அது மாதிரி இந்த பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற கோயில் அப்படிங்கிற நேம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாயக்கவனர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில வந்து எப்பயுமே நாயக்கர்கள் ஆட்சி காலத்துலதான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ரினைசன்ஸ் சொல்லுவாங்க, ஈஜிப்டன் ரினைசன்ஸ் மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ரினைசன்ஸ் நடந்துச்சு, யூரோப்பியன் ரினைசன்ஸ் மாதிரி. சோ அந்த ரினைசன்ஸ் நடக்கிறப்போ எப்படின்னா, நாயக்கவனர்கள் வந்து விழாக்கள் மேல கொஞ்சம் பற்று ஜாஸ்தி உள்ளவங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோயில்களை வந்து புனரமைக்கணும், கோயில்களுக்கு வந்து நிறைய பண்ணணும்ங்கிறது தான். மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில கூட நிறைய புனரமைச்சது வந்து நம்ம திருமல நாயக்கர் மன்னர் அவர்கள் தான். சோ நாயக்க விஜயநகர் பேரரசோட நாயக்கர்கள் வந்து எப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில் தொட்டாங்களோ அப்போ நிறைய 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 வந்து அங்க வந்து சிலைகள் எழுப்பப்பட்டன, நிறைய பேருக்கு வந்து கோயில்கள் கட்டப்பட்டன. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் அந்த முருகனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளேயே. ஸோ இப்படி இருக்கிறப்போ அப்ப வச்ச பேர் அது வந்து மராட்டி நேம், பிரகதீஸ்வரருங்கிறது மராட்டி நேம். ஸோ மராட்டியில் வைக்கப்பட்ட பேர் தான் பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ இந்த பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கறது இப்ப நிறைய பேர் அழைக்கிறது கிடையாது, ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயில வந்து எல்லா மகாபலிபுரத்துக்கு போன மோடி வந்து ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமா. சோ இந்த தஞ்சை பெரிய கோயிலோட மெக்னானிமிட்டியை தாங்க நம்ம பாராட்டணும். இந்த இதுல இது தமிழ்ல கூட உங்களுக்கு நடத்தலாமா, இங்கிலீஷ்ல நடத்தலாமா, இல்ல சான்ஸ்கிரிட்ல நடத்தலாமாங்கிறத பத்தி பேசாம நிச்சயமா வந்து தமிழ் மக்கள் அனைவரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது. ஏன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து வச்சு பேஸ் பண்ணி கட்டின ஒரு கோயில், அது மாதிரி அத்தனை பேரையும் தமிழ் கல்வெட்டுலேயே இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயில போ நிச்சயமா நியூசிலாண்டில் வாழ்ற அத்தனை மக்களும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய் நிச்சயமா வந்து அந்த தமிழ் கல்வெட்டுகளையும் அந்த கோயிலோட பேக்ரவுண்டி ஆர்கிடெக்சரல் ஒண்டரையும் நீங்க பாக்கணும் அப்படிங்கறத வந்து மனசுல வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு வழங்கப்படுறது. ஸோ குடும்பங்களுக்கு விழா நிச்சயமா வந்து நாளைக்கு ரொம்ப சிறப்பு நடக்கிறதுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த விழாவை நீங்க எல்லாரும் நிச்சயமா பாருங்க, ஏன்னா அது வந்து ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ 12 வருடங்களுக்கு அப்புறம் நடக்குது, இதுக்கப்புறம் இன்னொரு 12 வருஷம் கழிச்சு நடக்கும். சோ நிச்சயமா வந்து உங்களால முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் ஜாதி மதத்தை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம நிச்சயமா வந்து கோயிலுங்கிறத பாக்காம அந்த கோயிலோட இருக்கிற தமிழை மதிச்சு நம்ம அந்த இதை வந்து நிச்சயமா பாக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் உங்க ஹரி, அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி. அஸ்வினி வந்து அப்படியே தகைச்சு போயிட்டாங்க தஞ்சை பெரிய தெரிஞ்சிருந்தேன். ஸோ உங்களுக்காக ஒரு நல்ல பாடல், அதோட விடைபெறுவது நான் உங்க ஹரி. டாடா பாபாய். அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டேங்க, வேலண்டைன்ஸ் டே நிகழ்ச்சி தந்துக்கலாம். டாடா பாபாய்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு,
ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும்
கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/mellisai.